இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக தேவ வார்த்தைகள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசுவது, பேசுவதற்கு முன்பாக அதை எப்படி படிப்பது, படிப்பதற்கு முன்பாக எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கிற காரியம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சரளமாக பேச முடியும். வெளிப்படுத்தல் 22:17-21 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:17-21 வரை.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளில் எதையாவது ஒன்று கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை கூட்டுவார். அப்படின்னா இந்த புஸ்தகத்தில் எழுதாத வாதைகளும் கூட சேர்ந்து வரும். குறைச்சி போட்டால் ஏற்கனவே தேவன் ஆசீர்வாதங்களை முன்குறித்த அந்த ஆசீர்வாதங்கள்லேருந்து அதை குறைச்சி போடுவார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கூட்டாமல் குறைக்காமல் பார்க்கறது சொல்லணும். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்குது, வந்து நிறைய ஓமையாக எழுதியிருக்குது, ஞானார்த்தமாக எழுதியிருக்குது. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் சொல்கிறான் பாருங்க, கரெக்டான காரணம் விதைக்காத இடத்துல அப்படின்னா சொல்லாத இடத்துல இருக்கிற ஒரு வியாக்கியானத்தை தேடுறது. பைபிளில் ஒன்று எழுதியிருக்கும், அதுக்கு அர்த்தம் ஒன்று இருக்கும். இப்படியாக ஆண்டவர் பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஓமையலாக சொன்னார். அப்படின்னா அது சரியான ஆளுகளுக்கு மட்டும்தான் போய் சேரணும், எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடாது. ஞானார்த்தமாக நிறைய இடத்துல பேசியிருக்கார். கண்ணார கண்டு காணாமலும் காதார கேட்டு உணராமலும் இருக்கும்படியாக ஊமையலாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஊமையலாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை எப்படி கூட்டாமல் குறைக்காமல் பார்க்கறது? ஆனால் இந்த வார்த்தையில் இந்த 17 வாசிப்போம்.
22
போதும். கேட்கிறவனும்
வா என்பானாக.
ரைட். எதைய வந்து வா வான்னு கூப்பிடுறாங்க? ஆவி என்ன சொல்லுது? வா வான்னு கூப்பிடுது. மனவாட்டியும் வா வான்னு சொல்லுது. கேட்கிறவனும் வா என்கிறா என்பானாக. என்னத்தை வா வான்னு கூப்பிடுறாங்க? அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
இந்த புத்தகத்தில் உள்ள
இல்ல இல்ல
தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
இன்னும் கொஞ்சம் தெரியணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் படிக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும். அப்படின்னா ஆவி சொல்லும். மனவாட்டி அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களும் இது ஏற்கனவே அவங்க அதை அங்கீகரிச்சிருக்காங்க, ஜீவ தண்ணீரை அங்கீகரிச்சிருக்காங்க. கேட்கிறவர்கள் அப்படின்னா இந்த ஆவியும் மனவாட்டியும் எதைய வாவான்னு கூப்பிடுறாங்களோ அந்த காரியத்தை கேட்டு புரிந்து கொள்ளுகிறவர்கள். மூணாவதாள் அவங்க என்ன சொல்லணும்? அவங்களும் வான் தான் சொல்லணும், இல்லாட்டினா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இப்போ ஆவிங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் மனவாட்டின்னு ஒன்று இருக்குது, கேட்கிறவன் ஒன்று இருக்குது. கேட்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் புறஜாதிகள். கேட்கிறவர்கள் எல்லாம் ஜாதிகள். மனவாட்டினா தேவனால் முன்குறிக்கப்பட்ட 144,000 பேர். ஆவினா தேவனுடைய ஆவி. அப்போது அதே மாதிரி நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். எதையாவது குறைத்து போட்டால் அவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பங்கை தேவன் நீக்கி போடுவார்.
அப்போ ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகம், அங்க ஜீவ தண்ணீர். அப்போ எப்படி கூட்டாம குறைக்காம பார்க்கறது? இதை படிச்சு வியாக்கியானம் சொல்லும்போது தெரியாம கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நல்ல நிறைய விவரிச்சு வார்த்தைகளை சொல்லும்போது குறைச்சு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி கூட்டாம குறைக்காம கரெக்டாக அதை எப்படி சொல்லலாம்? அதான் உள்ளதை உள்ளபடி சொல்றான். ஆனால் பைபிள் வசன வாசிச்சா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதை எடுத்து விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ ஊமையாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்போ வியாக்கியானம் பண்ணும்போது கூட்டாம குறைக்காம பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீதிமொழிகள் 30:5-6 வாசிப்போம். நீதிமொழிகள் 30:5-6. போதும். இங்கேயும் தேவனுடைய வார்த்தைகள் ஏற்கனவே பரீட்சை செய்யப்பட்டது, ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டது. அதை போய் மனுஷன் திரும்பியும் பரிசோதிக்க வேண்டாம். பரிசோதித்து இவன் கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி இவனுக்கு நியாய தீர்ப்பு. அப்போ கூட்டாம குறைக்காம கரெக்டாக எப்படி பேசுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா வசனத்தை வியாக்கியானம் பண்ணாமல் வெளியில் வந்து ஜனங்களுக்கு சொல்ல முடியாது. நாமளும் பல கோணத்தில் வந்து புரிஞ்சிக்காம பல காரியங்களை சிந்திச்சு தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ கூட்டாம குறைக்காம பைபிளில் இருக்கிறபடி ஆவி என்ன சொல்லுது? ஜீவ தண்ணீரை வான்னு சொல்லுது. மனவாட்டியும் ஜீவ தண்ணீரை வான்னு சொல்லுது. யாருக்கு ஜீவ தண்ணீரோடைய வார்த்தைகள், நித்திய ஜீவ வார்த்தைகள் புரிஞ்சதோ அவங்க கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் என்ன சொல்லணும், ஆமாம் இது எனக்குள்ளே அதிகமாக வளரட்டும் அப்படின்னு அவங்களும் சொல்லணும். அப்போ இதை வந்து எடுத்து பேசுகிற, இப்போ இங்கே கேட்குறவனை தான் சொல்லியிருக்கு, பேசுகிறவனை பற்றி ஒன்றுமே காணும். கேட்கிறவனும் வா என்பானாக. அப்போ பேசுகிறவன் என்ன பண்ணணும்? படிக்கிறவன் என்ன பண்ணணும்? அதை எப்படி சொல்ல சொல்லலையே? ஆவி வான்னு சொல்லுது, மனவாட்டி வான்னு சொல்லுது, கேட்கிறவனு வான்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறவன் யார்? சோத்திரம். சொல்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்போ 2 பேதுரு 1:20-21.
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
போதும். அப்போ நாம வாசிக்கிற வார்த்தை எதுமே அது எழுதியிருக்கிற அர்த்தம் இல்லை. அது எழுத்தின்படி ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனாலும் இதற்கு பின்பாக இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்குது. எழுத்தின்படி பைபிளை தெரிஞ்சாதான் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ எழுத்தின்படி இருக்கிற பைபிளே தெரியலனா எழுத்தின்படி நல்லா தெளிவாக தப்பு இல்லாமல் வாசித்து பழகிக்கணும். இப்போ குரான் படிக்கிறவனும் பகவத்கீதை படிக்கிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுவாங்க. கிறிஸ்தவங்க ஒரு ஆள் தான் பைபிளை பற்றி கேட்டால் எல்லாம் ஞான அர்த்தம் வியாக்கியானத்தில் தான் போகுமே ஒழிய எழுத்தின்படி இருக்கிற பைபிள் அங்கே இல்லை. இதுதான் வந்து புறஜாதிக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அப்போ நாம் எழுத்தின்படி இருக்கிற பைபிளை வாசிக்கும் போது ஏற்கனவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனாலும் அதற்கு பின்பாக இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது. அப்போ பரிசுத்தாவியினுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்க. அப்போ பரிசுத்தாவி வந்து சொல்கிற வியாக்கியானம் இன்னொன்று இருக்குது. அப்போ பரிசுத்தாவியில் எழுதப்பட்ட வசனங்களை வியாக்கியானம் பண்ணுவதற்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி தேவை. அதனால தான் நம்ம முதல்ல வாசித்தோம் ஆவி என்ன சொல்லுதுன்னா வான்னு சொல்லுது. எதுனா பரிசுத்தாவி நித்திய ஜீவ வார்த்தைகளை வா வான்னு சொல்லி கூப்பிடுது. 2 தீமோத்தேயு 3:16-17.
தேவனுடைய என்ன நற்கரிய செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் படித்துக் கொள்வதற்கும் செய்யத்தற்கும் வேதியை படிப்பிப்பதற்கும்
போதும். அப்போ தேவ ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், முதலாவது தேவனுடைய மனுஷன் சொல்றவன் தேறி இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தேறி இருக்கிறதுக்கு வேண்டியும் எந்த நற்கரியலை செய்ய தகுதி இல்லவனாகவும் இருக்கும்படி. அப்படின்னா நம்ம நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னா வேதத்தில் இருக்கிற அநேக நல்ல காரியங்களை தெரிஞ்சாதான் எது நற்கிரியை, எது வந்து சமுதாயத்தொண்டு, எது வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு செய்கிறது, எது வந்து நித்தியமானது, எது நல்ல நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு செய்ய முடியும். இன்றைக்கி நிறைய பேர் நற்கிரிகளை செஞ்சு ஜனங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அப்போ நற்கிரிகளை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாக ஒரு தேவ மனுஷனுக்கு தெரிய வேண்டும். அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருப்பதற்காக தேவனுடைய வார்த்தை நன்றாக தெரிய வேண்டும். இந்த ரெண்டு காரியம் தெரிகிறதுக்கு வேண்டி என்னென்ன படிக்கணும்னா 17 வசனம் வாசிப்போம்.
அவைகள் உபதேசத்துக்கும்
உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது.
நாலு காரியம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் நாலு விதமான காரியங்கள் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு தேவ வார்த்தைகளை படிக்கிறதுக்கு பைபிள் ஸ்கூல் போனாங்கன்னா அந்த பைபிள் ஸ்கூலில் எத்தனை புஸ்தகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாலு புஸ்தகம் இருக்குது. நாலு விதமான புஸ்தகத்தை, நாலு விதமான பாடத்தை வேதகாம பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒன்றில் பாஸ் மார்க் வாங்கினா பத்தாது, ரெண்டில் வாங்கினா பத்தாது, நாலு புஸ்தகத்துலேயும் பாஸ் மார்க் வாங்கினாதான் ஊழியம் செய்ய முடியும் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். இன்றைக்கி வந்து பைபிள் ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்ட எத்தனை புஸ்தகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. இல்லை அது இல்லை, உபதேசம் மட்டும்தான் இருக்குது. மூணு புஸ்தகம் காணாமல் போட்டாங்க, ஏன்னா வாத்தியாரம் கொடுக்கல, அதனால் மாணவனுக்கு தெரியும். அப்போ உபதேசம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவன் வரவனும் உபதேசம் சொல்கிறான். பைபிளை படிச்சுட்டு உபதேசம் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அரசாங்க அதிகாரி உபதேசம் பண்ணுறான், போலீஸ்காரனா உபதேசம் பண்ணுறான், நம்ம ரோட்டில் போகும்போது தப்பாக போயிட்டோம்னா ஏப்பா இடத்த பக்கம் போ இடத்த பக்கம் போகணும், ரோட்டில் போகிறவனும் உபதேசம் பண்ணுறான். உபதேசம் பண்ணுறது உலகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான காரியம். எங்கே போனாலும் இலவசமாக கிடைக்கிறது உபதேசம் மட்டும்தான். ஆனால் அந்த கிடைச்ச உபதேசத்தை நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமாம், உலகத்தில் ரொம்ப ஈஸியான காரியம் எதுனா அடுத்தவனுக்கு உபதேசம் சொல்லிடுறது. ஆமாம், உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் எது? சொன்னதை செய்யறது. அப்போ பைபிள் ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு புஸ்தகம் தான் வச்சுருக்காங்க, உபதேசங்கிற புஸ்தகம் மட்டும்தான் இருக்குது, மற்ற மூணு புஸ்தகத்தை காணோம். அது எப்படியோ கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தப்பு செய்கிறத கண்டிக்கிறது. நம்ம தப்பு செஞ்சாலும் சரி, அடுத்தவங்க தப்பு செஞ்சாலும் சரி, என்ன தப்பு செஞ்சுருக்கிறோமோ அங்கே வந்து நீ செஞ்சது தவறு அப்படிங்கிறது கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி அந்த தவறை ஒரு மனிதனுக்கு உணர்த்த வேண்டும். தேவ வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய தவறுகளை கண்டிப்பாக திருத்துகிறது, அது உணர்த்துகிறது. அதுக்கப்புறம் சீர்திருத்துதல். அப்படின்னா செஞ்ச தவறு செஞ்சாச்சு, முதல்ல தவறுங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் அது எப்படி சீர்திருத்தி நல்ல மாதிரி செய்யறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறது, அதுக்கப்புறம் என்ன புதுசாக நல்ல காரியம் செய்யறது அப்படிங்கிறதையும் தெரியணும். இது மூணாவது பாடம். நாலாவது பாடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீதியை படிப்பிக்குதல். இந்த மூணும் தெரிஞ்சாதான் எது நீதிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு வேத வாக்கியங்களில் நாம் படிக்கும்போது உபதேசத்துக்கு மட்டும்தான் படிக்கிறோமோ ஒழிய பாக்கி இருக்கிற மூணு காரியம் நம்மளுக்கு தெரியவே இல்லை, எல்லாம் காணாமல் போச்சு. ஆனால் இனிமேல் இருந்தாவது பைபிள் ஸ்கூல் படிக்கணும், வேத பாடத்தை படிக்கணும், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை படிக்கணும்னா அந்த படிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு நாலு விதமான பாடங்களை நாம் படிக்கணும். எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வார்த்தைகள் வாசிப்போம்.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
தேவனுடைய வார்த்தைகளை தேவன் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான ஜனங்களை கொண்டு தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் ராஜாக்களை கொண்டும் இப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி அனுப்பி கடைசியாக என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் வந்து தேவனுடைய வார்த்தைகள் மோசைக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அனுப்பி தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நெகேமியா 9:20 நெகேமியா 9:20
அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மண்ணாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர்.
தேவனுடைய அறிவை உணர்த்தும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைகளிலையும் தேவனுடைய ஆவி அடங்கியிருக்கிறது. அந்த ஆவிக்கு பின்னால் ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள். அதே மாதிரி அதிகமான மொழிகளில் அச்சடித்து தினந்தோறும் அதிகமான பிரதிகள் விற்பனை ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் பைபிள் தான். என்ன காரணம், உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ வேத புஸ்தகம் இருக்கிறது, இந்த புஸ்தகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான புஸ்தகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த புஸ்தகத்தில் காலங்கள் இல்லை, காலம் இல்லை. அதனால தான் வேத புஸ்தகத்துக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனம் சொன்னாவே மூன்று காலங்களை அடங்கினது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் வேத புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்குது, மற்ற புஸ்தகங்களில் வசனங்கள் தான் இருக்குது, ஒழிய தீர்க்க தரிசனங்கள் இல்லை. அதுக்கப்புறம் அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து அந்த மனிதனுடைய ஆவி தான். அந்த புஸ்தகத்தில் யார் பேர் போட்டிருக்காங்களோ அந்த மனிதனுடைய ஆவியை மட்டும்தான் அந்த வார்த்தைகள் விவரிக்கும். ஆனால் தேவனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் காலத்தையும் உணர்த்தும், அதில் தேவனுடைய ஆவியும் அடங்கி இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. ஆனால் தேவனுடைய ஆவி உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை எளிமையாக உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்களுக்கும் வேத புஸ்தகத்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு வித்தியாசம். பிரசங்கி 12:11 பிரசங்கி 12:11 தேவனுடைய வார்த்தைகள் பல தீர்க்கதரிசிகளுக்கு பல காலகட்டத்திலே தேவன் கொடுத்தாலும் இந்த கொடுத்த ஆள் வந்து ஒரே மெய்ப்பன், ஒரே ஆள் மூலம்தான், ஒரே ஆள் தான் இதே பல காலகட்டங்களிலே பல நபர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மெய்ப்பன், சகல ஜனங்களுக்கும் சகல ஆத்மாக்களுக்கும் மெய்ப்பன். அப்போ தேவனுடைய ஆவி ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சங்கீதம் 22:18-22 வாசிப்போம்.
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளே. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன்.
தேவனுடைய வார்த்தைகள் ஒரே வஸ்திரம் போல ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து போட்ட வஸ்திரம் வந்து ஒரே நூலினால் நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னா, வேத புஸ்தகம் முழுவதும் ஒரே தேவனுடைய ஆவியினாலே இணைக்கப்பட்டு ஒரு வலை போல பின்னின ஒரு தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பெரிய வலையாக்கும். வேத புஸ்தகங்கிறது ஒரு பெரிய வளை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காரியம். அப்போ ஒவ்வொரு வலையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வலையாக பின்னி பின்னி போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு கோர்வையான ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த சீட்டு போட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா இதை வெட்டி எடுக்க முடியாது, வெட்டி எடுக்க முடியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம் எனக்கு தான், இந்த ஊழியத்தினுடைய பதவி எனக்கு தான் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஏரியாவில் நாங்கள் இதை வச்சுக்குவோம், நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு போட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கும் சீட்டு விழுக மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மாற்றி மாற்றி சீட்டு போடுறாங்க. யாருக்காவது சீட்டு விழுந்துதான்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் விழுகல, இன்னும் சீட்டு போட்டுட்டே இருக்காங்க, ஒருத்தருக்கும் கிடைக்காது. சோத்திரம். அப்போ இதில் நாம் வாசிக்கிறோம், 20 வாசிப்போம்.
என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும்.
என் ஆத்துமாவை, தேவனுடைய உண்மையான வார்த்தையில் இருக்கிற ஆத்துமாவை துஷ்டத்தனத்திற்கும் அருமையானதை நாய்களுக்கும். அப்போ இந்த சீட்டு போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாய்கள். அப்படின்னா யார்? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பின்மாற்றத்தில் போனவங்க தான் நாய்கள். கக்கனதை திரும்ப தின்னவங்க தான் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, இந்த ஏரியா உனக்கு ஊழியத்துக்கு, இந்த ஏரியா எனக்கு, நீ இந்த ஏரியாவுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அருமையான பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை இவர்கள் சேதப்படுத்துவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி யாருக்கும் இதை போய் கிடைக்கக்கூடாது, என்னுடைய ஆத்மாவை ரட்சியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நல்லா புரியுது, மற்றவங்களுக்கு இதை வச்சு சொல்லி எதையாவது பணம் சம்பாதிக்கலாம், இது நல்ல காரியம், இந்த மாதிரி வழியில் போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஒவ்வொரு மாதிரி இந்த வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு உண்டான பாணியில் அதை பயன்படுத்துகிறாங்க. சோத்திரம். 1 Corinthians 2:11-15 வாசிப்போம். 1 Corinthians 2:11-15
மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்.
போதும். இப்ப தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி தேவை. பரிசுத்தாவி பெற்றவன் வேதத்தை வாசிக்கிறதற்கும் பரிசுத்தாவி பெறாதவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போ பரிசுத்தாவி இருந்தாதான் வேதத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி இல்லாதவங்க வேதத்தை வாசித்தாங்கன்னா அதில் எழுதியிருக்கிறது தான் புரியும். அப்படின்னா தானாய் வளர்ந்ததை சாப்பிடுவீர்கள், தப்பி பயிரானதை புசிப்பீர்கள், 3 வருஷத்தில் விதைத்து அறுத்து புசிப்பீர்கள். 1 வருஷம் தானாய் வளர்ந்தது சாப்பிட்றது, எது எது மனசுக்கு பிடிச்சிருக்குதோ, பைபிள் வாசிக்கும்போது எது எது தானாக புரிஞ்சிருக்குதோ அதை மட்டும் முதல்ல சாப்பிட்றது. இவங்கெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யாரும் சொல்லாமைய பைபிள் வாசிக்கும்போது தானாக புரியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பி பயிரானதும் சாப்பிட்றது. அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரியாத ரகசியத்தை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது, இதுதான் தப்பி பயிரானது. விதைத்து அறுத்து புசிக்கிறவர்கள்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விதைத்து சிந்தித்து தியானித்து அதில் கிடைக்கிற வியாக்கியானத்தினால இருக்கிறவங்க தான் உண்மையுள்ளவர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லா நிலைமையிலையும் பயன்படும், ஆனால் பரிசுத்தாவி இருந்தால் அதனுடைய உண்மையான பொருளை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ நான் வாசித்த மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய வேலை எளிமையாக கற்றுக்கொள்வான். ஏன்னா சிந்தித்து தியானிச்சான போதும் அது எளிமையாக அவனுக்கு கிடைக்கும். பரிசுத்தாவி இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தோம்னா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது, கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தன் பரிசுத்தாவினால் இப்படி தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிறான் என்கிறதை சாதாரண மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாம் எல்லாரும் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் இந்த வார்த்தையில் இந்த பிரதர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவருக்கு புரியல அப்படிங்கிறத புரிஞ்சவன் புரிஞ்சவனை கண்டுபிடிச்சிடலாம், புரியாதவன் யாருக்கு புரிஞ்சிருக்கிறங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆவி இருந்தால் தான் மற்றவர்களை அடையாளம் காண முடியும். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் பைத்தியமாக தோன்றும். அப்போ இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை நம்மளை படிக்கும்போது புரியாமல் என்னமோ ஏதோ எப்படியோ இருக்குதுன்னா நம்மளுக்குள்ள ஜென்மஸ்வாபம் இருக்கிறது. பரிசுத்தாவி இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தை புரியும். இந்த பரிசுத்தாவி என்ன பண்ணனா, பரிசுத்தாவி வியாக்கியானம் பண்ணுற வார்த்தைகளை கண்டுபிடித்து அந்த வியாக்கியானத்தின் மூலம் இந்த பரிசுத்தாவி தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும். அப்போ பேசும்போதும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி உணர்த்துகிற வார்த்தைகளை ஒப்பிட்டு தான் மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ சாதாரணமாக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை எடுப்பான், எடுத்து பிரசங்கம் பண்ணுவான். இங்கே பரிசுத்தாவி இல்லாதனால பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை இணைக்க முடியாதனால இவன் என்ன பண்ணுவானா, ஊர் உலகத்துக்கு போயிடுவான், பைபிளை விட்டு வெளியே போயிடுவான். இந்த உதாரணத்துக்கு அந்த காரியம், இந்த உதாரணத்துக்கு இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வேதத்தில் அநேக காரியங்களை எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து சொல்லும்போது இந்த வேதத்தினுடைய காரியங்களை எழுத போனால் இந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தங்கள் கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாமே வேதத்தில் இருக்குது. அப்போ வேதத்தை படித்து அல்லது பரிசுத்தாவியினுடைய உதவியோடு வேதத்தை படித்து உணர்ந்து கொள்ளாதனால என்ன பண்ணுறான் மனுஷன், வேதத்தை விட்டு வெளியே போயிடுறான். வியாக்கியானத்துக்கு உலகம் சுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ பைபிளை மட்டும் வாசித்து சிந்திச்சோம்னா பரிசுத்தாவி வந்து நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை இணைத்து தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். யோவான் 4:20-26 யோவான் 4:20-26
பேசுகிற
நானே அவர்னா யார், இது மேசியா தான் யாரு, பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உன்னோடு பேசுகிறவர் யாரு தெரியும். அதான் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியலையே, கிறிஸ்தியஸ் இல்லை, தேவனுடைய வார்த்தை, அவர் வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா, வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்ணணுன்னா பரிசுத்தாவி இருந்தால் தான் அங்கே வாசம் பண்ண முடியும், இல்லாட்டின்னா அங்கே வாசம் பண்ண முடியாது. அப்போது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகளில் தேவ ஆவி இருக்கிறது, அது தேவ ஆவியோடும் உண்மையோடும் வாசித்தாதான் அது புரியும், இல்லாட்டினா புரியாது. அப்ப தேவன் எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறாரோ அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஆவியோடும் உண்மையோடும் வாசிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்ப இப்படி செய்கிறவங்க மூலம்தான் ரட்சிப்பு யூதர்கள் மூலம் வருகிறது. அப்படின்னா நீங்கள் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அப்படின்னா அறியாததை தொழுது கொள்கிறோம்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் தொழுது கொள்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உண்மையோடு நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அப்போ ஒருவன் தேவனுடைய வார்த்தையில் அறிந்திருக்கிறவனாக இருந்தால் அவன் தேவ ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆவியும் உண்மையும் இல்லாமல் இருந்ததுனா நிறைய பேர்த்துக்கு பரிசுத்த ஆவி இருக்கும், ஆனால் அந்த உண்மை இருக்காது. உண்மைனா காரியங்களில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசையா 34:16-17 தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? நித்திய ஜீவ வார்த்தைகள் நாம சொல்றோம், எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அதுக்கப்புறம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு சொல்றாரு. அதுக்கு காலம் இல்லையே, சோத்திரம். தலைமுறை தலைமுறையாக இது சஞ்சரிக்கணும் போட்டிருக்கு. மொத்தம் எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. ஆண்டவர் 1000 தலைமுறைகளுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 100 தலைமுறை தான் இருக்குது, இன்னும் 900 தலைமுறைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பூமி 1000 வருஷம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி, அதுக்கப்புறம் நட்சத்திர மண்டலங்கள். சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கணும், அப்போ தான் தேவ ஆவியானவர் அந்த வசனங்களை இணைப்பார். தேடி வாசிக்காம நான் லைனாக வாசிட்டு போவேன்னா லைனாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோத்திரம். அதனால தேவனுடைய வார்த்தைகளை தேடி தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் அந்த வார்த்தைகளை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய ஆவி இல்லாமல் தேடணும்னா நாள் முழுவதும் கருத்தை நீட்டினேன், ஒருவனாகனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியில்லை, அந்த மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் தேடி தேடி வாசித்தோம்னா தேவனுடைய ஆவிஸ் தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கும். அப்படின்னா பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் பிரித்து பிரித்து சீட்டு மாதிரி பிரித்து பிரித்து போட்டு திருப்பி அதை எடுத்து எல்லாம் ஒன்றா கட்டினா எப்படி இருக்கும்? எல்லாம் மாறி மாறி வந்துடும். 1 to 10,000 நம்பர் போட்டேன்னு வச்சுக்கலாமே, நம்பர் போட்டு அது ஒரு சீட்டு கட்டில் லைனாக ஒரு நூல் போட்டு கோர்த்தாச்சு. கோர்த்தோன்னா அதை அந்த நூலை வந்து அவுத்து எல்லா சீட்டையும் செதறி விட்டாச்சு, ஓலைச்சுவடு மாதிரி. அப்புறம் ஒரு சின்ன பசங்களை எடுத்து இதை லைனாக என்னன்னு சொன்னால் என்ன பண்ணுவான் அவன்? எங்கெங்கே கிடைக்கிதோ மொத்தமாக எடுத்து ஒரு 10 ஒரு பக்கம் எடுத்து எடுப்பான், இன்னொரு 20 ஒரு பக்கம் எடுப்பான், எல்லாத்தையும் லைனாக அடிக்கி அடிக்கி திருப்பி ஒரு நூலை போட்டு கட்டிடுவான். கட்டினா என்ன ஆகும்? ஒன்று வந்து எங்கேயோ இருக்கும், அப்புறம் 10 to 20 ஒன்றா இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 65-70 போகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1040, அப்புறம் 1040 to 1050 கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த நூல் வந்து ஆண்டவர் என்ன சீட்டு போட்டு ஒரு நூலாக இருந்ததில் ஒரு ஓட்டை போட்டு நூலை கட்டி திருப்பி பிரிச்சுட்டு திருப்பி எடுத்து சேர்த்து வச்சுருக்காரு. அப்போ அந்த 1, 2, 3 கண்டுபிடிக்கணும் நாம. அதுக்கு என்ன பண்ணும்? ஒன்று எங்கே இருக்குன்னு வாசிச்சுட்டு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. திருப்பி அடுத்த வார்த்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எப்படி தேவன் வந்து சிருஷ்டிக்கும் போதே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக சிருஷ்டித்தார்? செஞ்சாரு. அப்புறம் எப்படி ஒழுங்குமே வரமாச்சு? அந்த ஒரு வசனத்திலே பாருங்க எவ்வளவோ நிறைய விட்டு போச்சு. அப்ப அதை தேடி கண்டுபிடிக்கணும், ஏன் ஆண்டவர் இப்படி உண்டாக்குனாரு, ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆச்சு. அப்புறம் திருப்பி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருந்தார், அப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ அதுக்கு அர்த்தமும் அங்கே சொல்லிடுறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆச்சு, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை விடலை. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருந்தார். அப்படின்னா தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மேலே, ஜலம்னா தேவனுடைய வார்த்தை, எப்படி தண்ணி எல்லா பக்கமும் போகிற பக்கமெல்லாம் ஈஸியாக கிடைக்குதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடிட்டே இருக்கார். ஆழமாக ரகசியம் தான், ரகசியம் மட்டும் தேடி தேடி போவாங்க, ரகசியங்களை மட்டும் தேடி தேடி படிச்சுட்டு போனால் என்ன ஆகும், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அதுக்கப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படின்னா ரகசியங்களை மட்டும் தேடி 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 படிக்கணும்னு போனவனுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இருள் தான் வரும். ரகசியங்களை தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு இருள் தான் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போய் கிணறு வெட்ட பூதம் போறப்பட்ட கதையாக போச்சு. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பைபிள் வாசனை, பைபிள் வார்த்தைகள், பைபிள் ரகசியங்களை தேடி தேடி போய் கிணறு வெட்ட பூதம் போறப்பட்ட கதை. ஏன்னா ரகசியம் மட்டும்தான் இவனுக்கு தேவை, மற்றது தவறை உணர்ந்து மனம் திரும்புறதோ சீர்திருத்துறதோ நன்மையான காரியங்களை செய்கிறதோ கிடையாது, எனக்கு ரகசியம் மட்டும் வேணும். ரகசியத்தை தேடி தேடி போன அவனுக்கு ஆண்டவர் வச்சுருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாலமோன் ராஜா என்ன பண்ணார், நிறைய ரகசியங்களை தேடி தேடி போனார், அவருக்கு நிறைய கிடச்சிது. கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை கீழ்படியாதனால எல்லாம் மாயிட்டான். ஆமாம், இப்போ நம்ம வாசித்தோமே, எங்கள் முற்பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும், நீரோ எருசலேமே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீரே அப்படின்னா, அந்த ரெண்டு மலையில் இருக்கிற கோயிலை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா சாலமன் ராஜா. ஒன்று சமரியா மலையில் இருக்கிற ஆலயம், இன்னொன்று எருசலேமில் இருக்கிற ஆலயம். இந்த ரெண்டு ஆலயத்தை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா சாலமன் ராஜா. கட்டினதுனால என்னாச்சு, இன்னைக்கு ஜனங்களுக்கு குழப்பம் ஆகி போச்சு, தெரியல. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஆவியோடு உண்மையோடு தேவன் ஆராதிக்க. அதனால ஒரு வழி எதுன்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவ வழி, அதுதான் ஒரே வழி. அதனால தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு தேவ ஆவி வேண்டும், அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்போதான் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு நல்லா புரியும். அதனால தேவ ஆவி இல்லாமல் தேடி தேடி வாசித்தாலும் என்னத்தையோ தேடி தேடி ரகசியங்களை படிக்கிறதுக்கு போய் அப்புறம் நிறைய பேர் பைத்தியான மாதிரி நம்மளும் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா சாலமோன் ஞானி வந்து நிறைய ரகசியங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது அவனுடைய ஞானம் வந்து அப்பளவும் ஆண்டவர் மாயை மாற்றிட்டார். சோத்ரம். ஒன்று குருந்தியார் 12:7-11 வரை வாசிப்போம்.
அனுக்கிரகம் அவனவருடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் மரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
அப்போ தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தார்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்குறார். உனக்கு வசனம் இவ்வளவுதான் புரியணும், இதுக்கு மேலே புரியக்கூடாது, இவருக்கு இவ்வளவுதான் புரியணும், அதுக்கு மேலே புரியக்கூடாது. அப்போ இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஊழிய அழைப்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை வச்சு தான் அந்த ஊழியங்களை செய்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆவி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு அந்த ஆவி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறது. அப்போ சுவிசேஷம் வந்து அப்போஸ்தலனா மாற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிசேஷ வேலை செய்கிறவங்க தான் முதல்ல போய் ஜனங்கிட்ட நற்செய்தி அறிவிக்கிறதுனால அவங்க இன்னைக்கு அப்போஸ்தலர்லாம் நாடகம் போட்டிருக்காங்க. அது முடியாது. அப்போ தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியை பகிர்ந்து அளந்து கொடுத்திருக்கிறார். அதனால் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னன்னாவே அதுவும் பாவம்தான், திரும்பி அப்புறம் ஆவி இல்லாமல் போயிடும். அப்போ தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளை தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய திறமைக்கேற்றபடி. அப்படின்னா என்னென்ன காரியங்களை தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதற்கேற்றபடி தான் தேவனுடைய வார்த்தைகள் அவரவருக்கு புரியும், அவரவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அதனால் தேவனுடைய ஆவின்னு சொன்னால் நான் எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழியத்தில் இறங்கக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய ஆவி பகிர்ந்து கொடுத்த அளவு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை புரியும். ஏசையா 40:13-14. ஏசையா 40:13-14.
கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாயவழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்?
போதும். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆவியை பகிர்ந்து கொடுக்கும்போது யார்கிட்டையும் கேட்டுட்டு கொடுக்கறது இல்லை, அவருடைய தீர்மானம். இவனுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அதனால தேவன் தம்முடைய முன் தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி தேவனுடைய ஆவியை அளந்து பகிர்ந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் எந்தெந்த அளவுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரோ அந்தந்த வேத பகுதியில் மட்டும்தான் நல்லா தெரியும், இல்லாட்டினா தெரியாது. அப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆனால் அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் பரிசுத்த ஆவி இருக்கிற இன்னொரு ஆள் கூட நம்ம போய் பேசும்போது அல்லது ஊழியத்தில் போகும்போது அவருடைய அளவு என்னன்னு சொல்லி தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், சண்டை போட்டு வேண்டியதுதான். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவி தங்களுக்கு என்ன பகிர்ந்து கொடுத்துருக்கிறது என்பதை அறியாமல் உணராமல் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களையும் தலையிட்டு கொள்றதுனால இன்றைக்கு ஊழியத்தில் பிரச்சனைகள் நிறைய வருது. அதே மாதிரி வசனத்தை புரிந்து கொள்றதுலேயும் பிரச்சனை வருதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பகிர்ந்து கொடுத்த அளவை விட அதிகமான காரியத்தை சிந்தித்து அவங்கள மாதிரி நானும் இருப்பேன், அவங்கள மாதிரி நானும் பேசுவேன், அவங்கள மாதிரி பெரிய மேடை போட்டு வால் போஸ்ட் அடித்து பெரிய இடத்துல உட்காந்து நானும் பேசுவேன், அவங்கள மாதிரி வெளிநாட்டுக்கு நானும் போவேன். அப்போ என்னென்னா, ஒவ்வொருவருக்கும் தேவன் எல்லைகளை குறித்து இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிற அளவையும் குறித்து தீர்மானித்து அவை தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அந்த பகிர்ந்து கொடுத்த அளவுக்கு மேலே சிந்திச்சா அதே பாவம். வெற்றிகரமா இருக்கும் அது கண்டுபிடிக்கிறது அவங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். எனக்கு பரிசுத்தாவி இருக்குதுன்னா நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து என்னென்ன காரியங்கள் வேத பகுதி என்னென்ன காரியத்துல நல்லா புரியுதோ அதை வச்ச கண்டுபிடிச்சிக்கலாம் ஆண்டவர் எனக்கு என்ன பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன புரியுதோ அதான தெளிவாக பேச முடியும். அதே மாதிரி எந்த வழியில் வந்து ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எளிமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் ஒருவருடைய ஊழிய அழைப்பு. அப்போ வந்து அந்த ஊழிய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அடுத்த ஊழிய இப்போ எப்படின்னா, எவாஞ்சலிஸ்ட் வந்து பீச்சில் போய் பிரச்சங்கம் பண்ணுறாரு, நிறைய ஆத்த மக்கள் ரசிக்கப்படுறாங்க, அவங்கள கொண்டு வந்து அந்த எவாஞ்சலிஸ்ட் என்ன பண்ணுனா ஒரு சபைக்கு அனுப்பி விடணும். ஆனால் அவரே சபையை நடத்தினா எப்படி இருக்கும், முடியாது, நல்லா இருக்காது. ஏன்னா எப்பவுமே சுவிசேஷம் பிரசங்கம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா சபையில் வந்திருக்கிறவங்க ஆவிக்குரிய காரியங்களில் வளருவதற்கான காரியங்களை அவங்க வந்து விருப்பமாக இருப்பாங்க. அப்போ சொன்ன பிரசங்கத்தவே திரும்ப திரும்ப நாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிடும். அப்போ அதே மாதிரி அவங்கள வந்து அந்த சுவிசேஷ வேலை செய்கிறாலே வந்து பைபிள் ஸ்கூல் நடத்தினா எப்படி இருக்கும், எப்படி சொல்லிக் கொடுப்பாரு, முடியாது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க ஜனங்களில் போய் முன் வரிசையில் நின்று ரட்சிப்புக்களை வழி நடத்தி அவங்க வந்து சாதாரண ஜனங்களை தேவனுடைய ஜனங்களாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றுறதுனால அவங்களே வந்து சபையை நடத்தலாம், அவங்களே வந்து பைபிள் ஸ்கூலும் நடத்தலாம், அவங்களே அப்போஸ்தலன் ஆக இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. அதனால தான் ஊழியம் வந்து வளர மாட்டேங்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு பிரமாணம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த அளவு பிரமாணத்தினுடைய எல்லைக்குள்ளே தான் இருக்கணும். சுவிசேஷகன் வந்து சுவிசேஷம் பண்ணி ஆத்மா ஆதாயம் ஆச்சுன்னா அல்லது ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னா அவங்கள உடனே சபைக்கு அனுப்பணும். சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுன்னா, இவங்க வந்து ஆவிக்குரிய காரியங்களை நிறைய வளர்கிறாங்க, நல்ல ஞானமுள்ள கேள்விகளை கேட்குறாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி தேவை அல்லது வேத படிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் சபையிலிருந்து ஜனங்களை வேதாகம பள்ளிக்கு அனுப்பணும். ஆனால் பொதுவாக சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஞானமாக பேசுகிறவங்க கேள்வி கேட்குறவங்க வந்து உருவானாங்கன்னா அவங்கள வந்து பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது
தெரியுமா?
அப்படி இல்லை, பைபிள் ஸ்கூல் படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஊழிய ஆரம்பித்தாருன்னா என்ன
பண்ணுவார்,
அங்கே போயிடும். மாமா மச்சான் சொந்தக்காரெல்லாம் அங்கே போயிடுவாங்க. அப்போ இங்கே சபை வந்து வெறுமையாக இருக்கும். அதனால சபையிலிருந்து இன்றைக்கு வேதாகம பள்ளிக்கு ஜனங்களை அனுப்புறதில்லை. இது வந்து எல்லா சபையிலையும் பண்ணுற பிரசங்கம், நான் வந்து புதுசாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு வந்து ஊழியம் வளராமல் இருக்கிறதுக்கு, அறிவில் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியம் செய்கிறவனுடைய அளவு பிரமாணம் தெரியாமல் எல்லாரும் எல்லா காரியங்களும் செய்கிறதுனால அது ஒழுங்கும் கிரமம் இல்லாமல் போய் எல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்குது. யோவான் 12:43-50 வாசிப்போம்.
நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன்.
தங்களுக்கு தாங்களே மகிமையை அநேகம் பேர் எடுத்துக்கிறாங்க. அப்ப தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய வார்த்தையிலே வருகிற மகிமையை யாருக்கு கொடுக்கணும்னா, கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். இன்றைக்கி என் மூலம் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் சபையில் எப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அவங்களுடைய பெயரையும் புகழையும் அல்லது அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரையும் புகழையும் வைத்து தான் இன்றைக்கு தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அநேகர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கறதுனால வர்ற நியாயத்தீர்ப்பு என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அடுத்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி தெரிஞ்சிருந்தாலும் கூட நிறைய பேர் ரசிக்கப்பட்டாச்சுன்னா, உடனே என்னால் தான் நடந்தது, நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி இப்படி வந்ததுனால தான் இப்படி நடந்தது. அப்போ மனுஷரால் வர்ற மகிமையை தான் இன்றைக்கி ஜனங்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அப்போ தேவனால் வருகிற மகிமையை நாம் எதிர்பார்க்க முடியும். அப்போ மனுஷனால் வருகிற மகிமை கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஆனால் தேவனால் வருகிற மகிமை என்றைக்கு இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது எந்த மகிமையை எதிர்பார்க்குறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், இவங்களுடைய ஆவியில் பேசுகிறாங்களா அல்லது தேவனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா. அப்போ மனிதன் தன்னுடைய சுய ஆவியினாலே பேசும்போது மனுஷரால் வருகிற மகிமையை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவியில் தேவனுடைய வார்த்தைகளை கண்டித்து உணர்த்தும் போது கண்டிப்பாக மனுஷனால் வர மகிமை கிடைக்காது. எனக்கு எப்போ பார் குறை சொல்லிகிட்டே இருக்காரு, எப்போ பாரு செஞ்ச தப்பை உணர்த்திட்டே இருக்கார், பிரமாணங்கிறாரு, கட்டளைங்கிறாரு, கீழ்ப்படின்னுங்கிறாரு, இல்லாட்டினா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருங்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுனால எங்கள் சமாதானத்தை பற்றி பேச தெரியல, சந்தோஷத்தை பற்றி பேச தெரியல, 6 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், ஏதோ ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த தப்பு பண்ணியிருக்கிற, இந்த இதை பண்ணியிருக்கிற, அதனால் அவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு காத்திருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படின்னு ஜனங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் பாயாசமாக காய்ச்சி ஊற்றி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை கூறி சாபத்தின் மேலே சாபத்தை வர வைக்கிறாங்க. ஆமாம், ஆவிக்குரிய நிலைமையில் சுகர் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்ப தேவனிடத்தில் விசுவாசமா இருந்து தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இருந்தால் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியங்கள்ல தேவனால் வருகிற மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப ஒருவன் தேவனால் வருகிற மகிமையை பார்த்தீங்கன்னா அது எப்படி எந்த இடத்துல மகிமைப்படுத்த வேணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆனா மனுஷரால் வருகிற மகிமையை எதிர்பார்க்கணும்னா வால் போஸ்ட் அடித்து நோட்டீஸ் அடித்து போட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டியாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மகிமை வந்து சேர்ந்துடும். ஆனால் அந்த வால் போஸ்ட் அடித்து தீர்ந்ததுக்கப்புறம் மைக் செட்டு வாங்குற அளவுக்கு காசு இருக்கிற வரைக்கும் அந்த மகிமை இருக்கும். அப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஏழை ஆயாச்சுன்னா காசு இல்லாமல் போகும்போது அந்த வந்த மகிமையில் எப்படி வந்துச்சு அப்படியே போயிடும். இப்படி அநேக ஊழியக்காரங்க ரொம்ப அப்படியே இமயமலை ஏறின மாதிரி ஏறுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அந்த பக்கம் அப்படியே இறங்கிடுவாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. அப்போ இதனால தான் இன்றைக்கி அநேக ஊழியங்கள் ஒவ்வொரு நாளும் காணாமல் போயிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி வர்றவங்களை நியாயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அவர் என்ன காரியமாக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக தான் அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியில் நிறைந்து தேவனுக்கு சித்தமாக இருக்கிற காரியங்களை நாம் செய்தால் அது நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதை விட்டு போட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய சுயமான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது ஆசீர்வாதம் வர்ற மாதிரி வரும், அப்புறம் காணா போய். யோவான் 12:26
எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார்.
1 Samuel 2:27-30
தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியாவிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏகோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகனவழிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையிடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆ, போதும். அன்னைக்கு ஏலியினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் போனான். அப்படின்னா தேவனை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்தான். அதனால் வந்த நியாய தீர்ப்பு என்ன, ஒரே நாளில் 3 செத்தாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தா நல்லா தெரியும். ஆனால் அன்னைக்கு ஏலிக்கு ஆண்டவர் சொல்லும்போது நான் என்னென்னைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னென்னைக்கும் கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த லேவியரின் ஊழியம் கொடுக்கும்போது சொன்னார். ஆனால் இப்படி பண்ணதுனால நான் அந்த என்னென்னைக்கும் நான் செய்வேன்னு சொன்னதை நான் மாற்றிட்டு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நானும் கனவீனப்படுத்துவேன். இன்னைக்கு ஊழியத்தில் வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைகள் தான் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க வந்தால் விடுறதில்லை. எல்லாம் வாரிசுக்கு குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. ஊழியத்தை வந்து சபையில் வந்து நல்ல தேவனுடைய ஆவியில் நிரம்பி இருக்கிற ஜனங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள ஊழியத்தை முன்னுக்கு கொண்டு வரதில்லை. தன்னுடைய பரம்பரை ஸ்டேஜில் நின்று பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது, முன்னால் நிற்கிறது, நின்று நின்று என்னாச்சு, அந்த ஏழைக்கு கொடுத்த சாபம் இன்றைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க இன்றைக்கி அது ஏழையின் பிள்ளைகள். இன்றைக்கி பாஸ்டர் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஏழையின் பிள்ளைகள் தான் சொல்கிறாங்க. அழைச்சிட்டாரு வர்றது ஆண்டவர் கணம் பண்ணாரு. ஆண்டவர் கணப்படுத்தினா கணம் நிற்கும், இல்லாட்டினா அப்போ ஓட வேண்டியதான் ஊர் ஊரா. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஊழியக்காருடைய பிள்ளைகளால் ஊழியத்தை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தை அடுத்தவங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு எங்கெங்கேயோ ஓடுறாங்க. அப்போ ஏழையின் பிள்ளைகளை, ஏழி தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணார்னா தேவனை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்தான். அப்படி நேசிக்கும் போது என்னாகுது, எல்லாத்துக்கும் நியாயத்திற்கு ஒரே நாளில் வருது. பத்தாவதுக்கு உடன்படிக்கை பட்டி அவர்களுடைய கரத்தை விட்டு போய் பெலிஸ்தர் கையில் மாட்டிகிட்ருக்கு. இன்றைக்கி ஊழியத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவங்க எல்லாருமே உடன்படிக்கை பெட்டி கையில் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் பிடிச்சிக்கலான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கிறாங்களா, இல்லை. ஆனால் அவனை விட்டு உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கி போயிடுச்சு. ஆனால் போயிடுச்சுங்கிறது தெரியாமல் இன்னும் உட்காந்து பாட்டு பாடி கும்மாளம் போட்டிருக்காங்க. அப்போது அவங்க தேவன் கனப்படுத்தும் போது அவன் தெரிஞ்சுக்கலாம், உண்மையாகவே இவர்கள் தேவனால் முன்கிரிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய ஆவியினால் ஊழியம் செய்கிறவர்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கனவீனம் அடைஞ்சாச்சுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் கனத்தை எடுத்துட்டாரு. அதனால தான் நிலையற்று அலைகிறவனாக இருக்கிறான் காயின். பார்த்தீங்கன்னா அவனும் பலி செலுத்தின, ஆபேலும் பலி செலுத்தின, காயினும் பலி செலுத்தினான். காயின் பலி செலுத்தினதுக்கப்புறம் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைகிறவனாக இருந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்ய மாட்டாங்க, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் போவாங்க, அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு பிரசங்கம் தான் பண்ண தெரியும். ஒரே ஊரில் மூணு பிரசங்கம் அவன் டெய்லி மாற்றி மாற்றி பண்ண எப்படி இருக்கும், அதனால் தெரியாத ஊருக்கு போய் பண்ணாதான் அது எடுபடும். அதனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு நிலையற்று அலைகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா தேவன் கணத்தை கொடுத்தாதான் ஒரு மனுஷனுக்கு கணம் நிற்கும். தேவன் கணம் கொடுக்காம மனுஷனே தேடி தேடி எடுத்தானா அவனுக்கு எந்த அளவுக்கு காசு இருக்குது அந்த அளவுக்கு தான் நிற்கும். அவங்ககிட்ட காசு தீர்ந்தாச்சுன்னா அது அவனை விட்டு போயிடும். ஏசாயா 65:13 13-15 வரை வாசிப்போம்.
என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களும் பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களும் தாகமா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களும் வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள், நீங்களும் மனதோவினால் அலறி ஆவின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாவு வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொண்டு போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார்.
போதும், உண்மையான தேவனுடைய ஆவியில நிரம்பப்பட்டிருக்கிற தேவனுடைய மனசனாக இருந்தால் முகத்துல முதல்ல சந்தோஷம் இருக்கும். ஆவியில சந்தோஷமா இருப்பான், எதை பத்தி கவலைப்பட மாட்டான், மனசு சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கு, அது கூட சேர்ந்து தேவனுடைய ஆவியும் இருக்குது. அப்போ நல்ல தெளிவா சிந்திச்சு தியானிச்சு நல்ல தெளிவா பேச முடியுது. அப்ப தேவனால் அழைக்கப்படலை, மனுஷன் சுயமாகவே தன்னைத்தானே ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், எதை வயிற்று பிழப்புக்கு வந்திருக்கிறான், மனுஷர்கிட்ட மைமையை தேடுறதுக்கு வந்திருக்கான்னு சொன்னா அங்க மனசு இருண்டு போயிடுச்சு, வார்த்தை தெளிவா பேச முடியாது, மனசு கஷ்டமா இருக்கிறதுனால முகத்திலேயே தெரியும். அப்படியாக தேவனுடைய ஆவி இருக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துகிறார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை எல்லா ஜனங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கிட்ட ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜனங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தேவன் மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமை தேவனால் வருகிற மகிமை நீதியாக இருக்கும், அது என்றைக்கு நிலைக்கிறமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய தாசர்களை அவளை கடைசி வரைக்கும் பாதுகாத்து எல்லா நீதியும் நேர்மையுமான காரியங்களை செய்வார். மனுஷனுடைய ஆவியில் போனால் மன வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேச சொன்னா தெரியும் ஆவியில அலறாங்களா புலம்புறாங்களா தெளிவா பேசுறாங்களா. பைபிள்ல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டா போதும் அங்க இருதயத்துல என்ன இருக்குதுங்கிறது தெரியும். அலறல் வந்து வார்த்தையில அலறல், எப்படி இது இப்படி அது இப்படி இது இப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்களே ஒழிய அங்க தெளிவு இருக்காது. அதனால தேவனுடைய வார்த்தைகளை கூட்டினாலும் குறைத்தாலும் என்ன முதல்ல நியாய தீர்ப்புனா முதல்ல மனசில் சமாதானம் இருக்காது. வார்த்தைகளில் பதறான வார்த்தைகளை நிறைய பேசுவாங்க, அர்த்தமில்லாத வார்த்தைகளை அளவில்லாமல் பேசுவாங்க. கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தாவி இருக்கிறதுனால பரிசுத்தாவினுடைய வார்த்தைகளை எளிமையாக ரொம்ப புரிகிற மாதிரி அவரவர்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி பேசி அதை நல்லா புரிய வைக்க முடியும். அப்போ இவ்வளவும் செய்யணும்னு என்ன பண்ணணும், தினந்தோறும் பைபிளை வாசிக்கணும், பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டு வாசிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும். அப்போ தேடி தேடி வாசித்தா சாப்பாடு எப்படி கிடைக்கும், எப்படி நம்மளுக்கு வேலைக்கு போக முடியும், எப்படி வருமானம் கிடைக்கும். ஆமாம் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தை வச்சுருக்கார் நம்மளுக்கு. 5 வயசு வரைக்கும் சின்ன பிள்ளையாக இருந்து வீட்டில் விளையாடுறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் அந்த வயசில் ஸ்கூலுக்கு போய் முடிக்கணும், அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு இது பயிற்சி எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி காரியங்களை நம்ம தெளிவாக செஞ்சுருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. தேவனுடைய வார்த்தையை வாசிச்சுட்டு மட்டும் இருந்தால் போதுமா சாப்பாடு வந்துடுமா அப்படின்னாலாம் நான் நினச்சிருந்தேனா இன்றைக்கி இந்த மாதிரி பேசியிருக்க முடியாது. எனக்கு படிக்க வச்ச நேரத்தில் நான் படித்தேன், வேலைக்கு போகிற நேரத்தில் நான் வேலைக்கு போனேன், ஆண்டவருடைய காரியங்களை தேடணும்னு சொல்லி நினைக்கும் போது வேதத்தை படித்தேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்திட்டு இருக்கார். அதனால தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதியும் தேடுங்கள். ஆமாம் எவைகள் எல்லாம்னா அது தேடி படித்தா போதும், வஸ்திரத்துக்காக சாப்பாட்டுக்காகன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதை விட்டு போட்டு நம்ம இன்னும் 10 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கலான்னா அங்கே அங்கே இருக்காது, அதுதான் பிரச்சனையே. அன்னன்னைக்கு சாப்பிட்ருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் இருக்கணும்தான், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் இருக்கணும்தான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போது சரி நீ அதை சேர்த்து இதுக்கு மேலே உனக்கு பிரியமில்லைன்னு ஆண்டவர் விட்டுருவார். அப்படி பூமிக்குரிய ஆசை நம்மளுக்கு பெருக பெருக அங்கே தேவனுடைய காரியங்கள் குறைஞ்சி போயிடும். பூமிக்குரிய காரியங்களை குறைக்க குறைக்க தேவனுடைய காரியம் நம்மளுக்குள்ள அதிகமாக வரும். மேலே வானத்தை பார்க்க பார்க்க பூமியில் இருக்கிற காரியம்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கோம். பூமியை பார்க்க பார்க்க என்னாகும், சரி நீங்கள் பூமியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவார். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீ முதல்ல வானத்தை பாருனார், அதுக்கப்புறம் பூமியை பாருனார். என்னத்துக்கு வேண்டி சொன்னார், என்ன எதுக்கு சொன்னார், என்ன ஏதாவது காரணம் தெரியுமா உங்களுக்கு,
சந்ததி
காரணம், அது காரணம் கிடையாது, அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது, அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது. அப்ப பூமியை பார்க்க சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி தேவனை நோக்கி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து மேலான காரியங்களை சிந்திக்கிறவங்க நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. அதே மாதிரி ஆபிரகாமுடைய சந்ததி பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கடல் மணலத்தினையாக இருப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்கா அங்கே ஐரோப்பா இந்த நாடுகளெல்லாம் போயாச்சுன்னா எல்லா கிறிஸ்தவங்க பேர் தான், ஆமாம் எல்லா கிறிஸ்தவங்க பேருக்கு தான். பூமிக்குரிய நிலைமையில் பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவங்க கடல் மணலத்தினியாக இருக்காங்க, எல்லாம் பூமிக்குரிய காரியங்களை தேடி தேடி நடக்கிறவங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ளேயும் வானத்தை நோக்கி பார்க்குறவங்க ஒரு சிலர் தான், அவங்கள எண்ணிடலாம். ஏன்னா கடல் மணலை எண்ண முடியுமா, முடியாது. ஆனால் சென்சஸில் கணக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க 2% மேலே ஏறவே மாட்டேங்குது, 2% தான் ஜனத்தொகையில். சோத்ரா ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது. ஏன்னா கிறிஸ்தவங்க நிறைய பேர் ரசிக்கப்பட்டு உள்ளே வர்றாங்க, நிறைய பேர் ரசிக்கப்பட்டு சபையிலேருந்து வெளியில் ஓடிடுறாங்க. கிறிஸ்தவங்களாக இருந்து இந்துவாக மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஊழி அழைப்பு ஒழுங்கு இல்லாமல் தாறுமாறா உங்களுக்குள்ள போனதுனால நாங்கள் இருந்த பழைய இடமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஓடிடுறாங்க. சொல்லி அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க. தண்ணியில் முங்கி தான் எடுக்கணும், ஓடுற தண்ணியில் தான் எடுக்கணும், தொட்டியில் தான் எடுக்கணும், தெளிப்பு ஞானஸ்தானம் தான் கொடுக்கணும். சிபிஎம்ல போய் வச்சுன்னா திங்க வந்தால் திருப்பி நீ முங்கி எடுக்கணும், இல்லாட்டா பத்தாது, சரியாகாது. கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் பாருங்க, பண்ணி பண்ணி தாறுமாறாக பண்ணதுனால ஓடியே போயிடலாம். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும்போது தேவனுடைய ஆவி தேவை, பேசும்போது ஆவி தேவை. அப்படி ஆவிக்கு வந்து சேர்ந்து வராமல் பேசணும்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆவியோட பேசணும்னா தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.